அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான தினம் ஒன்று இருக்கு நேர்களே. அது என்ன தினம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உலக பெண் விஞ்ஞானிகள் தினம். உங்களுக்கு தெரிந்தால் ஒரு சில விஞ்ஞானியோட பெயரை சொல்ல சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் அதில் பெரும்பாலும் இருக்கிறதா பெண் விஞ்ஞானிகள் பெயர் தான். உலகம் ஃபுல்லாகவே பெண் விஞ்ஞானிகள் புரிஞ்சிருக்க சாதனைகளை எண்ணவே முடியாதுங்க. நோபல் பரிசு வென்றதுல இருந்து நாசாவுக்கு செல்வது வரையிலையோ வரலாற்றில் பெண் விஞ்ஞானிகளோட பெயர் வந்து இடம் பிடிச்சிட்டு தான் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா நோபல் பரிசு பெற்ற முதல் அறிவியல் மங்கை மேரி கியூரி. கண்டிப்பாக இவங்களை யாருக்குமே தெரியாமல் இருக்க வாய்ப்புகள் இல்லவே இல்லை. கதிர் இயக்கம் தொடர்பான அவரது கண்டுபிடிப்புகள் சர்வதேச அளவில் இவரை வந்து பிரபலமாக்குச்சு. இயற்பியல் மற்றும் வேதியியல்னு இரு வேறு துறைகளில் நோபல் பரிசு பெற்ற முதல் விஞ்ஞானி வந்து மேரி கியூரி. அடுத்த வரிசையில் இடம் பிடிச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட முதல் தலைமுறை பெண் விஞ்ஞானிகளில் ஒருவராக இருக்கக்கூடிய தாவரவியல் தாரகை என்று போற்றப்படுறாங்க இவங்களா. இவங்க வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா கேரள மாநிலத்தை சேர்ந்தா ஜானகி அம்மாள். மருத்துவத்தில் முக்கியம் வாய்ந்த தாவரங்கள், பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த தாவரங்களை குறித்து ஆராய்ச்சி செஞ்ச ஜானகி அம்மாள் 1957 பத்மஸ்ரீ விருது இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அடுத்ததாக சொல்லணும்னா வானிலை துறையில் சாதித்த இந்தியாவை சேர்ந்த பெண் விஞ்ஞானி தாங்க அண்ணாமணி. சர் சி வி ராமனுடைய இயற்பியல் மாணவிகளில் இவரும் ஒருவர். சூரிய கதிரியக்கம், பாதகமான கதிரியக்கத்தை தடுக்கிற ஓசோன் படலம், காற்று ஆற்றல் ஆகியவற்றை அளப்பது தொடர்பாக ஆராய்ச்சிகளில் முன்னோடியாக திகழ்ந்திருக்காங்க. நுண்ணலை ஆராய்ச்சியையும் விட்டு வைக்கலங்க. கர்நாடகத்தோட முதல் பெண் பொறியாளருமான ராஜேஸ்வரி சாட்டர்ஜி நுண்ணலை ஆராய்ச்சி ஆய்வகத்தை அமைச்சு நுண்ணலை பொறியியல் துறை சார்ந்தால் முன்னோடி ஆய்வுகளை அவங்க மேற்கொண்டிருக்காங்க. இப்படி பெண் விஞ்ஞானிகள் அனைவருமே பல்வேறு வகையான துறைகளில் இப்போ வரைக்குமே சிறந்து விளங்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சிறந்த பெண் விஞ்ஞானிகள் குறித்த நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கும் எடுத்துரைக்கலாம். ஏன்னா பெற்றோர்கள் வந்து குழந்தைகளை ஊக்குவிச்சா மட்டும்தான் வருங்காலங்களில் இந்திய பெண் விஞ்ஞானிகளோட எண்ணிக்கையை நாம் அதிகரிக்கலாம் நேர்களே. இவ்வளவு விஞ்ஞானிகளுக்கு மத்தியில் 1093 கண்டுபிடிப்புகளுக்கு சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாமஸ் ஆல்வா எடிசன். இவரை தெரியாதவங்க யாராச்சும் இருக்க முடியுமாங்க. இவர் ஒரு சிறந்த கண்டுபிடிப்பாளர். இவரது வாழ்நாளில் 1093 கண்டுபிடிப்புகளுக்கு காப்புரிமை வச்சிருக்காரா இவர். இவருடைய கண்டுபிடிப்புக்காகவே கண்டுபிடிப்புகளின் அரசன் அப்படின்னு இவரை சொல்கிறாங்க. நியூ ஜெர்சியில் இருக்கக்கூடிய மென்லோ பூங்காவில் உள்ள இவரது புகழ்பெற்ற ஆய்வகத்தில் தான் இவரது பல கண்டுபிடிப்புகள் நிகழ்த்தப்பட்டிருக்கு. இன்னைக்கு வந்து தாமஸ் ஆல்வா எடிசன் அவங்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு புதுக்கோட்டை கலைஞர் கருணாநிதி அரசு மகளிர் கலைக்கல்லூரியின் இயற்பியல் 3ஆம் ஆண்டு மாணவிகள் செல்வி க. கனிமொழி மற்றும் செல்வி சி. தர்ஷினி அவர்கள் விஞ்ஞானி தாமஸ் ஆல்வா எடிசன் வாழ்க்கை வரலாறும் அவரின் கண்டுபிடிப்புகள் குறித்து பல தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார்கள். நேர்களை அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் பல சாதனைகள் புரிந்து அதை பலருக்கும் வந்து உபயோகக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குது. அதே போல் பல ஆராய்ச்சிகள் செய்யப்பட்டு பல்வேறு விதங்களான மாற்றங்களையும் கொண்டு வந்திருக்காங்க. இதுபோல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கண்டுபிடிப்புகள் செய்யக்கூடிய ஒரு விஷயம்னானது மக்களுக்கு மிகவும் பயன்படக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குது. பொதுவாக நம்மளுடைய வாழ்க்கையில் ஒருத்தர் நல்ல ஒரு வழிகாட்டியாகவோ இல்லை ஒரு மிகப்பெரிய ஒரு உதவிகரமாக இருந்தாலோ அல்லது தன்னோட வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான வகையில் வழிகாட்டியக்கூடிய ஒரு விஷயமாகவோ இருந்தாலும் நாம் சொல்லுவோம் என்னோடய வாழ்க்கையில் ஒளியேற்றினவர் இவர் தான் அப்படின்னு வந்து அவர் நம்ம எந்த காலத்துலேயும் மறக்காத அளவுக்கு காலங்காலமாக அவர் மனசில் நினச்சிக்குவோம். அது வந்து ஒருத்தரோட வாழ்க்கையில் எப்படி அப்படிங்கிறப்போ தன்னோட ஒவ்வொரு முயற்சியும் அதுவும் விடாமுயற்சியோட தோல்விகள் சந்திச்சுக்கிட்டு இருந்து ஒவ்வொரு தடவையும் சந்திக்கக்கூடிய தோல்விகள் தனக்கு வெற்றிக்கான பாதைகளாக மாற்றிக்கொண்டு விடாமுயற்சியோடும் தன்னம்பிக்கையோட இந்த உலகத்துக்கு வெளிச்சத்தை வழிகாட்டியவர் நம் தாமஸ் ஆல்வா எடிசன். அவரோட பிறந்த தினம் இன்று. இந்த நாளில் அவரை பற்றிய பல தகவல்களை நினைவு கூறும் விதமாகவும் அவர் எடுத்துக்கொண்ட முயற்சியும் வெற்றிகரமாக தன் வாழ்க்கையில் ஜெயித்த பல தகவல்களையும் விரிவான வகையில் எடுத்து கூறியமைக்கு கல்லூரி மாணவிகள் விரிவான வகையில் கூற இருக்காங்க. நம்ம கேட்கலாமா?
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் கலைஞர் கருணாநிதி அரசு மகளிர் கலைக்கல்லூரி தன்னாட்சியம் புதுக்கோட்டையில் 3ஆம் ஆண்டு இயற்பியல் துறையில் படிக்கிறேன். நான் கனிமொழி கண்ணன். தாமஸ் ஆல்வா எடிசன் பிறந்தநாளை முன்னிட்டு ஆங்கிலத்தில் நான் உரையாட இருக்கிறேன். ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் அண்ட் ப்ரொலிஃபிக் இன்வென்டர்ஸ் ஆஃப் ஆல் டைம் தாமஸ் ஆல்வா எடிசன் எக்ஸ்ட்ராக்டட் ட்ரெமண்டஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் மாடர்ன் லைஃப் contributing invention such as incandescent light bulb, the photograph and the motion picture camera, as well as improving the telegraph and telephone. அசைட் ஃப்ரம் பீயிங் அ இன்வென்டர், எடிசன் ஆல்சோ மேனேஜ் டு பிகம் அ சக்சஸ்ஃபுல் மேனுஃபேக்சரர் அண்ட் அ பிஸ்னஸ் மேன், மார்க்கெட்டிங் ஹிஸ் இன்வென்ஷன்ஸ் டு தி பப்ளிக். தாமஸ் ஆல்வா எடிசன் ஃபார் பியர்ஸ் லிவ்ட் இன் நியூ ஜெர்சி அன்டில் தியர் லாயல்ட்டி டு த பிரிட்டிஷ் க்ரோன் டியூரிங் தி அமெரிக்கன் ரிவால்வேஷன் ட்ரோவ் தெம் டு கனடா. ஃப்ரம் தேர் லேட்டர் ஜென்ரேஷன் ரீலொகேட்டட் டு ஆன்டோரியோ அண்ட் ஃபவுட் தி அமெரிக்கன்ஸ் இன் தி வார் ஆஃப் 1812. தாமஸ் ஆல்வா எடிசன் வாஸ் பார்ன் டு சாம் அண்ட் நான்சி ஆன் February 11, 1847 இன் மிலான். Known as Al in his young, Edison was the youngest of 7 children, 4 of whom survived to adulthood. Edison tended to be in poor health when young. Edison was a poor student. When a schoolmaster called Edison Adler, his 4-year mother took him out of the school and proceeded to teach him at home. Edison said many years later, "My mother was the making of me. She was so true, so sure of me, and I felt I had someone to live for, someone I must not disappoint." At an early age, he showed a fascination for mechanical things and for chemical experiments. In 1859, Edison took a job selling newspapers and candy on the Grand Trunk Railroad to Detroit. In the Babbage car, he set up a laboratory for his chemistry experiments and a printing press, where he started the Grand Trunk Herald, the first newspaper published on a train. An accidental fire forced him to stop his experiments on board. Around the age of 12, Edison lost almost all his hearings. Edison himself blamed it on an incident in which he was grabbed by his ears and lifted to a train. He did not let his disability discourage him, however, and often treated it as an asset, since it made it easier for him to concentrate on his experiments and research. Undoubtedly, through his deafness made him more solitary and shy in dealings with others. The success of Edison's lighting system could not deter his competitors from developing their own different methods. One result was a battle between the proponents of DC current led by Edison and AC current led by George Westinghouse. By January 1879, at his laboratory in New Jersey, Edison had built his first high-resistance incandescent electric light. The Edison General Electric Co. merged with Thomson Houston in 1892 to become General Electric Co. effectively removed Edison further from the electrical field of business. In 1887, Edison had built a new large laboratory in West Orange, New Jersey. The facility included a machine shop, phonograph and photograph departments, a library and ancillary buildings for metallurgy, chemistry, woodworking and galvanometer testings. Another Edison interest was an ore milling process that would extract various metals from ore. In 1881, he formed the Edison Ore Milling Co., but the venture proved fruitless as there was no market for it. Edison also became involved in promoting the use of cement and formed the Edison Portland Cement Company in 1899. In 1913, Edison experimented with synchronizing sound to a film. A kinetophone was developed by his laboratory, which synchronized sound on a phonograph cylinder to the picture on a screen. In 1911, Edison's company was reorganized into Thomas Alva Edison. For his last 2 years, a series of alignments caused his health to decline even more till he lapsed into a coma on October 14, 1931. He died on October 18, 1931 at his estate in West Orange, New Jersey. தாமஸ் ஆல்வா எடிசனின் பிறந்த நாளான இன்று அவரை பற்றிய தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொண்டதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்நிகழ்ச்சியை கேட்ட நேயர்கள் அனைவருக்கும் எங்கள் சார்பாகவும் எங்கள் கல்லூரியின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
நேர்களே, இதுவரை கலைஞர் கருணாநிதியின் அரசு மகளிர் கலைக்கல்லூரியின் இயற்பியல் துறையில் 3ஆம் ஆண்டு மாணவி செல்வி க. கனிமொழி அவர்கள் ஆங்கிலத்தில் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இவரை தொடர்ந்து இயற்பியல் 3ஆம் ஆண்டு மாணவி சி. தர்ஷினி அவர்கள் வழங்கக்கூடிய தமிழாக்கத்தை தற்பொழுது நமது பண்பலைகள் கேட்கலாம்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் கலைஞர் கருணாநிதி அரசு மகளிர் கலைக்கல்லூரி புதுக்கோட்டையில் இளங்கலை 3ஆம் ஆண்டு இயற்பியல் துறையில் படித்து வருகிறேன். இன்று தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்களுடைய பிறந்த நாள். நான் அவர்களை பற்றி உங்களிடம் சில தகவல்கள் கூற இருக்கிறேன். உலகிற்கே ஒளியூட்டிய தாமஸ் ஆல்வா எடிசன் பிப்ரவரி 11, 1847 ஓஹியோ மாநிலம் மிலன் நகரில் பிறந்தார். இவர் ஒரு அமெரிக்க கண்டுபிடிப்பாளரும் தொழிலதிபரும் ஆவார். இவர் ஒளி விளக்கு, ஒளி வரைவி, திரைப்பட கருவி உள்ளிட்ட பல கருவிகளை உருவாக்கினார். திரள் உற்பத்தி, ஒன்றுபட்ட பெரிய குழுப்பணி ஆகிய கோட்பாடுகளை பயன்படுத்திய முதல் கண்டுபிடிப்பாளர்களுள் ஒருவர். 1887 வரை அமிலங்களை ஊற்றித்தான் விளக்கெரித்து கொண்டிருந்தார்கள். எடிசன் வெப்பத்தை வெளிவிடுகின்ற மின் விளக்கை கண்டுபிடித்து பெரும் புகழை பெற்றார். மின்சார விநியோக மையம் ஒன்றை நியூயார்க் நகரில் ஏற்படுத்தி நுகர்வோருக்கு மின்சாரத்தை விநியோகித்தார். கிராமபோன், நவீன தட்டச்சு இயந்திரம், டிக்டேட்டிங் மெஷின், டெலிஃபோன் டிரான்ஸ்மிட்டர் போன்றவை இவருடைய கண்டுபிடிப்புகளில் குறிப்பிடத்தக்கவை ஆகும். 1000+ கண்டுபிடிப்புகளுக்கு எடிசன் பேடன்ட், அதாவது காப்புரிமைகளை பெற்றிருந்தார். எடிசனின் ஆய்வுக்கூடம் 1914 தீ விபத்திற்குள்ளான போது ஆய்வுக்கூடத்தோடு அருகில் இருந்த தொழிலகமும் பற்றி எரிந்தது. வானளவு எழுந்த தீயில் தன்னுடைய கனவுகள் பொசுங்கி சாம்பலாகி கொண்டிருப்பதை அவர் கண்டார். தமது அருகே நின்றிருந்த மகனிடம் அவர் சொன்னார், உன் அம்மாவை அழைத்து வந்து பார்க்கச் சொல், இத்தனை அழகான தீயை தனது வாழ்நாளில் அவள் பார்த்திருக்க மாட்டாள் என்று. தீ விபத்தை பார்த்த அவரது மனைவி, இங்கு $20,00,000 மதிப்புள்ள இயந்திரங்களும் நீங்கள் கடினமாக உழைத்து செய்த ஆராய்ச்சி காகிதங்களும் எரிந்துவிட்டனவே என்று கதறினார். இனி நாம் என்ன செய்வது என்று அலறினார். அதற்கு எடிசன் அமைதியாக சொன்னார், இந்த தீயில் நம்முடைய தவறுகளும் பொசுங்கி சாம்பலானது, அதற்காக நாம் கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும், இனி நாம் முதலில் இருந்தே நம்முடைய பணியை தொடங்குவோம் என்று. இத்தகைய துணிச்சலை பெற்ற தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் நியூ ஜெர்சியில் வெஸ்ட் ஆரஞ்ச் என்னும் இடத்தில் 1931 காலமானார். அவர் 1887 நிறுவிய ஆய்வுக்கூடத்தை 1956 தேசிய நினைவு சின்னமாக அமெரிக்க அரசானது அறிவித்தது. மற்றும் ஒரு கண்டுபிடிப்புகளின் சிகரமாக விளங்கிய தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு தன்னம்பிக்கை ஊட்டிய நிகழ்வை உங்களிடம் கூற விரும்புகிறேன். எடிசன் ஒரு நாள் பள்ளிக்கு சென்றபோது அவருடைய ஆசிரியர் ஒரு கடிதத்தை கொடுத்து, இதை உன் தாயாரிடம் கொண்டு சென்று காட்டுவாயாக என கூறினார். அக்கடிதத்தை வாங்கி சென்ற அவர் தனது தாயாரிடம் காட்டினார். தாயார் அக்கடிதத்தை படித்து பார்த்துவிட்டு மிகவும் கண் கலங்கி போனார். என்னவென்று எடிசன் தாயாரிடம் கேட்க அதற்கு தாயார் கூறினார், நீ மிகவும் புத்திசாலியாம், உன் அறிவுக்கு கற்பிக்கும் அளவிற்கு அந்த பள்ளியில் இடமில்லையாம், எனவே நீ வீட்டிலிருந்தே படிக்க வேண்டும் என்று இக்கடிதத்தில் உன் ஆசிரியர் கூறியிருக்கிறார் என்று தாயார் எடிசனிடம் கூறினார். பிறகு ஒரு நாள் எடிசன் ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடைய ஆராய்ச்சிக்காக பொருளை தேடிக்கொண்டிருந்த போது அக்கடிதமானது அவரது கைகளுக்கு கிடைத்தது. அக்கடிதத்தில் உண்மையாக என்ன எழுதியிருந்தது என்னவெனில், உங்கள் மகன் மூளை கோளாறு உடையவன், அவனுக்கு இப்பள்ளியில் இடமில்லை, வீட்டிலேயே இருக்க வையுங்கள் என்று எழுதியிருந்தது. இதை படித்த தாமஸ் ஆல்வா எடிசன் தன் தாய் தனக்கு ஊட்டிய ஊக்கத்தையும் தன்னம்பிக்கையும் நினைத்து நெகிழ்ந்தார். தன்னுடைய விடாமுயற்சியாலும் தன் தாய் தனக்கு ஊட்டிய தன்னம்பிக்கையாலும் பல இன்னல்களை சந்தித்தும் உலகிற்கே ஒளியூட்டிய பல்பை கண்டுபிடித்த போது 1000 தோற்று போனாலும் தான் தோற்கவில்லை, என் தவறுகளை தேடிக்கொண்டிருக்கிறேன் என கூறிய அவர் உலகில் இன்றும் என்றும் பிரகாசித்து கொண்டிருப்பார். இதே போன்று நாமும் தாமஸ் ஆல்வா எடிசனைப் போல விடாமுயற்சியுடன் செயல்பட்டு வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம்.
இவ்வுலகிற்கு வெளிச்சத்தை கொண்டு வந்த தாமஸ் ஆல்வா எடிசனோட பிறந்த தினமான இன்று அவரை பற்றிய பல தகவல்களை எடுத்து கூறியமைக்கு புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக உங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
நேர்களே, இன்று தாமஸ் அல்வா எடிசனின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரின் வாழ்க்கை வரலாறும் கண்டுபிடிப்புகளும் குறித்து புதுக்கோட்டை கலைஞர் கருணாநிதி அரசு மகளிர் கலைக்கல்லூரியின் இயற்பியல் 3ஆம் ஆண்டு மாணவிகள் செல்வி க. கனிமொழி மற்றும் செல்வி சி. தர்ஷினி அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்ணிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.